ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பூம வித்யா அப்படிங்கிற பகுதியில் சனத்குமார மகரிஷியும் நாரத மகரிஷியும் உரையாடுவது போல் உள்ளது. இப்போ பூமா என்றால் மிக பெரியது அப்படின்னு பார்த்தோம். நாரத மகரிஷி வந்து கேட்குறார், பூமா அப்படின்னா மிகப்பெரியது அப்படிங்கும்போது எது மிகப்பெரியது, எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சனத்குமார மகரிஷிக்கிட்ட கேட்கும்போது அவர் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தார் இல்லையா. அதாவது இறைவனுடைய திருநாமம், அப்புறம் வாக்கு, அப்புறம் அப்படியே பேச்சிலிருந்து அடுத்த நிலைகளை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து கடைசியாக நம்பிக்கை, அப்புறம் எல்லையற்றதாக பார்க்கின்ற நிலையில் கூட நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, மகிமை இருக்குது, இறைவனுடைய மகிமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த பாடங்களில் தொடர்ந்து பயணம் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாம் புரியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இடையில வர்றவங்களுக்கு புரியாது, அவங்க வந்து மீண்டும் கொஞ்சம் முன்னாடி இருந்து கேட்கணும், அப்போ தான் பூம வித்யா புரிய வரும். அப்போ இங்கே கடைசியாக பூம வித்யாவில் முடிந்த முடிவு என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஆன்மாவே அப்படிங்கிறது தான் இதனுடைய முடிந்த முடிவு. ஏன்னா பூம வித்யாவுடைய உச்சக்கட்டம் இது தான். பூம வித்யா என்ன சொல்ல வருது, அதனுடைய முடிவு என்னங்க அப்படின்னு சொன்னால், சனத்குமார மகரிஷி இருப்பது இறைவன் மட்டும்தான், அவன்தான் பரமாத்மா ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இதை விட பெரியது, அதை விட பெரியது அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம கடந்து வரும்போது அதை கடைசியாக நம்ம ரொம்ப சரியாக சொல்கிறதா இருந்தால் இறைவன் தான் மிகப்பெரியவன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ அந்த இறைவன் தான் மிகப்பெரியவன் நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு கேள்வி வந்துடும். என்ன கேள்வி, இறைவன்னா எந்த இறைவனை சொல்கிறீங்க, விநாயகரை சொல்கிறீங்களா, முருகனை சொல்கிறீங்களா, இல்லை வெங்கடாச்சலபதியை சொல்கிறீங்களா, இல்லை சிவபெருமானை சொல்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி நம்முடைய இந்து தர்மத்தில். மற்ற மதங்கள் எடுத்துக்கிட்டால், இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டால் அல்லாவை சொல்கிறீங்களா, இல்லை கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டால் ஜீசஸ் கிறிஸ்துவை சொல்கிறீங்களா, இல்லை ஜெகோவாவை சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள், ஏகப்பட்ட கேள்விகள் வரலாம் இல்லையா. இந்த மாதிரி கேள்விகளுக்கு இங்கே இடமே கிடையாதுங்கிறது சாஸ்திரம். ஏன் அப்படின்னா, இங்கே இறைவன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த உருவத்துலேயோ எந்த வழிபாடுகள்லையோ இல்லவே இல்லை. இறைவன்கிறவன் எப்படி இருக்கிறான்னா, ஆன்மா அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிடுது. இப்போ இறைவன் அப்படின்னா அது யார், ஆத்மா தான் இறைவன், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில் இறைவன் அப்படின்னா ஆத்மா. அப்போ அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது, அது ஆத்மான்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம். ஆன்மா அப்படிங்கிறது நம்ம தமிழ் வார்த்தையாக சொல்கிறோம், சான்ஸ்கிரிட்ல ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். அதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும், ஆத்மா கரெக்டுங்களா ஆன்மா கரெக்டுங்களா அப்படின்ட்டு. நம்ம இங்கே மொழி ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம், ஏன்னா அது வந்து எல்லா மொழிகளும் கடந்து தான் இறைவன் இருக்கிறான். நம்ம வந்து புரியறதுக்காக தான் மொழிகளை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த மொழியில் வேற சிக்கிக்கிட்டு, நீங்கள் எங்கள் சமஸ்கிருதத்தில் ஆத்மான்னு சொல்லக்கூடாதா, நீங்கள் ஏன் ஆன்மான்னு சொல்கிறீங்கன்னு அப்புறம் அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலை இல்லையா. அதனால் ஒட்டுமொத்தமாக புரிஞ்சுக்குங்க, இங்கே எல்லாம் ஆத்மா, அவ்வளவுதான், எல்லாம் இறைவன். அப்போ இங்கே எல்லாம் இறைவன் அப்படின்னா நீ ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் இறைவன் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இங்கே நம்ம ஒருமித்த தன்மைக்கு வரணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் ஆத்மா அப்படிங்கும்போது பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா அப்படின்னு பிரித்து பார்க்குறாங்க. அது சமயங்களில் சிலர் சிக்கிக்கிட்டதுனால வர்ற சிரமங்கள் அதெல்லாம். ஏன்னா நம்ம அப்படி தான் பார்க்குறோம், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய புரிதல் வரணும். ஏன்னா இறைவன் அப்படிங்கிற மாதிரி ஒருவன் அப்படிங்கிற தெளிவு வரும்போது தான், அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும்போது தான், அவன் ஆன்மா அப்படின்னு தெரிய வரும்போது தான், அது ஒரே ஆன்மா பரமான்மா, அது ஒரே ஆத்மா பரமாத்மா அப்படின்னு நமக்கு புரிய வரும். அதுதான் இங்கே பூம வித்யாவினுடைய முடிந்த முடிவு என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, எங்கும் எதிலும் ஆன்மா அப்படிங்கிறத இப்போ இந்த மந்திரத்தில் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஆன்மாவை காண்பவனுக்கு, ஆன்மாவை பற்றி சிந்திப்பவனுக்கு, ஆன்மாவை பற்றி அறிய விரும்புகின்றவனுக்கு பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்மாவிலிருந்து தான் வெளிப்பட்டது. நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. அதே மாதிரி நினைவு அதாவது நமக்கு ஞாபகம் நினைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. ஆகாசம் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. அக்னி ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. தண்ணீர் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. இங்கு தோன்றி மறைபவைகள் எல்லாமே ஆன்மாவிலேயே தோன்றி ஆன்மாவிலேயே மறைகின்றன. அப்போ உணவு ஆன்மாவிலேயே தோன்றுகிறது. அந்த உணவை உண்டதினால் உண்டாகின்ற வலிமையும் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது. இது இது இன்னது என்று பகுத்தறிகின்ற அறிவு ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது. நான் இதை அடையப் போகின்றேன் என்று நாம் மேற்கொள்கின்ற தியானம் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது. புத்திசாலித்தனம் ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது. சங்கல்பம் ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது. மனம் ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது. வாக்கு ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது. அதற்கான பெயர்கள் அல்லது தகவல்கள் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றுகிறது. மந்திரங்கள் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றுகின்றன. நாம் செய்கின்ற செயல்கள் கர்மங்கள் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகின்றன அப்படின்னு இவ்வளவு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன் இப்படி பிரித்து கொடுக்குறாரு அப்படின்னா, இங்கே உலகத்தில் பார்க்குற எல்லா விஷயமே ஆன்மாதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா ஒருத்தருக்கு கேள்வி மேலே கேள்வி வருது இல்லையா, ஏங்க அப்போ வந்து மந்திரத்தை நம்ம உச்சாரணை பண்ணணுமா, இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, எதுக்கு எதுக்கு மந்திரம் அப்படின்னு கேட்டால், மந்திரம் என்ன ஆன்மாவுக்கு வேறாக இருக்கா, அது ஆன்மாவிலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கு. அப்போ நான் பிராணாயாமம் பண்ணுறோமே அது பண்ணலாமா வேண்டாமா, பிராணம் நீங்கள் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குது, அது ஆன்மாவிலிருந்தே இயங்கி கொண்டிருக்கு, தானாகவே உள்ளே போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் குடிக்கிற தண்ணி, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஞாபகம் எல்லாமே ஆன்மாவின் அடிஸ்தானத்திலே தங்கி இருக்கிறது, ஆன்மாவில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஆழமாக சனத்குமாரருடைய உபதேசம் சொல்லப்பட்டு இங்கே பூம வித்யா இந்த இடத்துல நிறைவாகுது. சொல்லுங்க
ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு சந்தேகம் கேட்கணும் இங்கய்யா.
சொல்லுங்க ஐயா.
இது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆன்மா அப்படின்னு, அப்போ அந்த ஆன்மாவை இறைவன் தான் படைச்சாரா?
இல்லைங்க ஐயா, அதாவது நீங்கள் வந்து இடையில வந்திருக்கனால உங்களுக்கு இது புரியல. அதாவது இறைவன் மட்டும்தான் இருக்கிறார், அவர் ஆன்மாவாக இருக்கிறார் அப்படிதான் சொல்ல வருது சாஸ்திரம். ஆன்மாவை இறைவன் படிச்சார் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, ஜீவான்மாவை படிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்பவும் அந்த உரிமைகள்ல போறீங்க. அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். பரவாயில்ல, புதுசா வந்திருக்கீங்க, நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த பாடத்திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாயா, அத்தியாத்ம ஞானம் அப்படிங்கிறது நம்மை நாம் அறிந்து நம்ம இறைவனிலிருந்து வேறாக பார்க்காத ஒரு நிலை, இயக்கத்துவ நிலைக்கு கொண்டு போகிற பாடத்திட்டங்கள். அப்போ இதை கொஞ்சம் நீங்கள் முன்னாடி இருந்து படிச்சுக்கிட்டே வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பது இறைவன் மட்டும்தான் புரியும் போது, இப்போ நீங்கள் யார், இறைவன் யார் அப்படின்னு பதில் கிடைச்சிடும். அதாவது இங்கே நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற அத்தனை கேள்விக்கும் ஒரே பதில் கிடைச்சிடும். அது என்னன்னா, இறைவன் மட்டும் இருக்கிறான் அப்படிங்கிற பதில், அவன் தான் ஆன்மாவாக இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுட்டா ஒரே ஆன்மா தாங்க ஐயா.
ஐயா, இறைவன் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா நம்மளை எதுக்காக படைக்கணும், எதுக்காக ஒரு திருப்பி
படைக்கவே இல்லை, உங்களை படைக்கவே இல்லை, அதுதான் விஷயம். இதுதான் மிகப்பெரிய விஷயம். இது உங்களால ஏத்துக்க முடியாது, ஏன்னா உங்களை படைக்கவே இல்லை. இப்போ இந்த உலகம் உண்மையா இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்க இல்லையா, இந்த நம்பிக்கை வந்து மனதின் அடிப்படையில உருவாகிறதுனால இந்த கேள்வி எல்லாம் வருது. நம்ம தனியில ஒரு கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க ஐயா. இப்போ நான் இதுக்கு பேச ஆரம்பிச்சேன்னா கிளாஸ் கட் ஆகும். இந்த கிளாஸஸ் வந்து கண்டினியூஸா போகிற கிளாஸ். இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு கேள்வி பதில் பகுதி அப்பப்போ வைப்பேன், உங்களை மாதிரி கேள்வி கேட்குற ஆர்வம் இருந்தால் அந்த கிளாஸ் வைப்பேன், அதில் நான் உங்களுக்கு அதுக்கான பதில் கண்டிப்பாக கொடுக்குறேன்.
ஆ சரிங்க.
நீங்கள் வகுப்பை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க, நல்லா புரியும்.
ஆ சரிங்க.
நன்றி நன்றி. அப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது இறைவன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை இங்கே தெளிவுபடுத்திக்கணும். சனத்குமார மகரிஷி சொல்கிறார், இறைவன் என்பவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விநாயகரோ ஒரு முருகனோ ஒரு சிவபெருமானோ அல்லது ஒரு பெருமானோ கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நாம் உருவாக்கி கொண்ட உருவகங்கள் தானே தவிர, உண்மையில் இறைவன் என்பவன் எப்படி இருக்கிறான், எல்லையற்றவனாக இருக்கிறான். அப்போ எல்லையற்றாக இருக்கிறவன் எங்கு நிறைந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டால் அவனுடைய மகிமையில் நிறைந்திருக்கிறான். அப்போ அவனுடைய மகிமைங்கிறது என்ன, அவனுடைய மகிமையை வார்த்தையால் சொல்ல முடியுமா? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவனுடைய மகிமை தான். இறைவனுடைய மகிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய மகிமை அப்படிங்கும்போது அந்த மகிமையில் என்னென்ன இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, பூமி இருக்கு, பூமி என்ற கோள்களில ஏராளமான ஜீவராசிகள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. அப்போ இத்தனை விஷயங்களையும் பார்க்கும்போது அவனுடைய மகத்துவம் அவனுடைய மகோன்னதம் நமக்கு புரியும் இல்லையா. அப்படி புரிஞ்சதுன்னா அப்படிப்பட்ட இறைவனை எதில் போய் அடக்க முடியும், எதுலேயுமே அடக்க முடியாது. ஆகவே சனத்குமார மகரிஷி என்ன சொல்ல வர்றார் கடைசியா, மகிமையில் கூட இறைவன் இருக்கிறான் என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ கூட அவனை வந்து மகிமைக்குள்ளே போய் ஒடுக்கி விட்டதாக சுருக்கி விட்டதாக ஆகிவிடும் நாரதா. ஆகவே இறைவனை பற்றி நாம் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்றது தான் கடந்த வகுப்பில் சொன்னார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வைபவங்களெல்லாம் நம்ம உள்ள ஊடுருவி பார்க்கும்போது இறைவனை பார்த்து நம்ம மிரண்டு போகிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவன் இங்கு வேறாக இல்லை, அவனே எல்லாமாக இருக்கிறான், நமக்குள்ளே இருக்கிறான். அப்போ நமக்குள்ளே இருந்து நம்ம இயக்கி அவன் அறிகிறவனாக மாறுகின்றான், தன்னையே தான் அறிகின்றவனாக இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரான். அப்படி படைக்கப்பட்ட உபாதிகள் தான் இங்கே இவ்வளவு இருக்குது. அதில் மனித உபாதி வந்து பரிமாணத்தில் உயர்ந்திருக்கு, உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உயர்ந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் தன்னை உணர்வதற்காகவே, இறைவன் தன்னை தெரிந்து கொள்வதற்காகவே ஒரு உருவாக்கப்பட்ட கண்ணாடி தான் இந்த உலகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னேன். அது மனசுங்கிற அடிப்படையில் நம்ம உங்களுக்கு புரிய வச்சேன், இப்போவும் அதை தான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் என்ன இங்கே புரிஞ்சுக்கணும்னா, இந்த தேவைகள் என்ன, எதற்காக இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, எதற்காக இந்த லீலைகளை புரிகிறார், அவரையே அவர் தெரிந்து கொள்வதற்காக, அவரையே அவர் பார்ப்பதற்காக. ஏன்னா இப்போ என்ன நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் கண்ணாடி இல்லாமல் என்ன பார்க்க முடியாது, என்னுடைய கண்களை கண்ணாடி இல்லாமல் நான் பார்க்க முடியாதுன்னு கடந்த வகுப்பில் நான் சொன்னேன். அந்த கடந்த வகுப்பை கேட்டிங்கன்னா புரியும். அதனால தான் இந்த கிளாஸை வந்து ஆரம்பத்துலேருந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கேட்டிங்கன்னா சந்தேகங்கள், பெரும்பாலான சந்தேகங்கள் உங்களுக்கு தெளிவாகிவிடும். அப்போ அப்படித்தான் இங்கே இறைவன் இருக்கிறதுனால, இறைவனுடைய வைபவமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுனால, மகிமையாக இருக்கிறதுனால, எல்லாம் அவனுக்கு வேறாக எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் இந்த பூம வித்யா வந்து சனத்குமாரர் மூலமாக இங்கே உபதேசிக்கப்படுகிறது. இதை நாரத மகரிஷி கேள்வி கேட்பது போல நமக்கு கேட்டு நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே நாரத மகரிஷி வந்து ஒரு அஜ்ஞானி கிடையாது, அவர் மிகப்பெரிய ஞானி தான். ஆனால் அவர்கள் இருவருடைய உரையாடல் எதற்காக அப்படின்னு கேட்டால், நம்மை போன்றவர்களுக்கு பயன்படுவதற்காக. ஏன்னா ஒரு ரிஷி இன்னொரு ரிஷி பேசிக்கும்போது அவங்க கொடுக்குற விஷயங்கள் நாம் உள்வாங்கும் போது நமக்கு ஒரு தெளிவு வரும், நமக்கு ஒரு புரிதல் வரும் இல்லையா, அந்த புரிதலுக்காக. அப்போ இங்கே வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பூம வித்யா வந்து இப்போ நம்ம நிறைவு பண்ணுறோம். கடைசியாக சனத்குமார மகரிஷி என்ன சொல்லிட்டாருன்னா, ஆத்மா தான் இறைவன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். ஆத்மா தான் இறைவன், அந்த ஆத்மா எங்கே இருக்குது, அதனுடைய மகிமையில் நிலை பெற்றிருக்கு, அவ்வளவுதான். அதனுடைய மகிமையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, ஒவ்வொன்றும் மகிமை தான். நீங்கள் எதை பார்த்தாலும் மகிமை தான், நீங்கள் எதை வேணால் ஆராய்ந்து பாருங்கள், அந்த மகிமைக்கு ஏதாவது விளக்கங்கள் சொல்ல முடியுமா? நம்முடைய உடம்பே எடுத்துக்கோங்க, ஒரு மகிமை தான். இப்போ இந்த உடம்பு வந்து உண்மையில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற விஷயங்களை பாருங்களேன், ஒரு குடல் இருக்குது, ஒரு இருதயம் இருக்குது, அப்புறம் அதுக்குள்ளே நுரையீரல் இருக்குது, அது சுவாசிக்குது, துடிக்குது, சாப்பிடுது, சாப்பாடெல்லாம் செரிமானமாகி ரத்தமாக எலும்பாக மஜ்ஜையாக மாறுது. அப்போ இவ்வளவு ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் எவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்கலாக நடக்கும், இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்துறது யார், எப்படி இந்த சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும்போது, இதெல்லாம் இறைவனுடைய மகிமைன்னு பார்க்கணும். அப்போ அந்த மகிமையில் இறைவன் நிறைந்திருக்கிறான், ஒவ்வொன்றும் அவனே தான், அவனுக்கு வேற இங்கே எதுவுமே இல்லை, அவனே எல்லாமா இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே ஈசாவாசியம் இதம் சர்வம் என்று ஈசாவாசிய உபநிஷத்து சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஆன்ம நிலையில் காட்சி பெற்றவன் மரணத்தை காண்பதில்லை, நோயால் பாதிக்கப்படுவதில்லை, துக்கத்தை உணர்வதே இல்லை. இவ்வாறு ஆன்மாவை எல்லாவற்றிலும் காண்பவன் அனைத்தையும் காண்கின்றான், அவன் எல்லா வழிகளிலும் எல்லாவற்றையும் பெறுகின்றான் அப்படின்னு இங்கே சனத்குமாரர் சொல்கிறார். அதாவது ஒருவன் வந்து தன்னை ஆன்மாவாக உணர்ந்து விட்டான்னு வச்சுக்கிங்களேன், நான் சொல்கிறது வந்து பரமாத்மா நிலையிலிருந்து சொல்கிறேன். அதாவது ஆன்மானா நீங்கள் உடனே ஜீவாத்மான்னு நினச்சிக்க கூடாது, இங்கே வந்து ஒரே ஆத்மா பரமாத்மா தன்னை இந்த உடல் ரீதியாக இந்த மனோ ரீதியாக தன்னை உணர்ந்து கொண்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலை வந்து ஒரு ஏகத்துவ நிலை, அங்கே வந்து நான் மட்டும்தான் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் என்னையே காண்கின்றேன் அப்படிங்கிற உயர் பரிமாண அனுபவ நிலை அது. அது வந்து சும்மா ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட பரோட்ச ஞானம் கிடையாது, எண்ணங்களால் எழுந்த எழுச்சி கிடையாது, அது அனுபவ உண்மை. அப்படிப்பட்ட அனுபவ உண்மையை அந்த காட்சியில் நிலை பெற்ற ஒருவன் பலவாறாக ஆகியிருக்கிறான் என்று நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நானே எல்லாமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதே என்னுடைய வைபவம் தானே, மகிமை தானே. அப்போ இங்கே நீங்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த வேத உபநிஷதங்கள்லாம் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன, மகா வாக்கிய உபதேசம் சொல்லுது, தத்துவமசி அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்குது, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ சிஷ்யன் வந்து கேட்குறான், நான் எதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறான், அது அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அது பிரம்மம் இறைவன் அறிவு அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குது. அதுக்கு வந்து பிரக்ஞை அப்படின்னு அதே உபநிஷத்து விளக்கம் கொடுக்கும். அந்த உபநிஷத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, பிரஜானம் பிரம்மாங்குது. பிரஜானம் அப்படின்னா என்ன, அந்த பேருணர்வு நிலை, அந்த பிரக்ஞை. ஏன்னா அந்த பிரக்ஞை இல்லைன்னா உங்களுக்கு உலகம் இல்லை. நம்ம கேட்குறோம்ல, ஏன்னா உனக்கு கொஞ்சமாக சொரணை இருக்கா பிரக்னை இருக்கான்னு கேட்குறோம், நினைவில் தான் இருக்கிறியா இல்லை அப்படியே நினைவில்லாமல் இருக்கிறியான்னு கேட்குறோம்ல. அப்போ இங்கே நினைவு, அந்த பிரக்னை அப்படிங்கிறது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய தன்னுணர்வு நிலை, அதை நம்ம எப்பவுமே இழக்க முடியாது. அதுக்கு நான் உதாரணமெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுதுன்னா கூட அந்த கரண்ட்டு போன அந்த இருளில் வந்து வேறு எதுவும் தெரியாது, ஆனால் நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதை யாரும் காட்டி கொடுக்க வேண்டியதில்லை. அது மாதிரி நம்முடைய சொரூபம், நம்முடைய சுயம் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொருத்தர் வந்து நீ இதான் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே வேண்டியதில்லை. நான் என்னை எப்பொழுதும் சதா உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வு நிலையை தான் இங்க சாஸ்திரம் எப்படி பேசுது, பிரக்னைன்னு சொல்லுது. அந்த பிரக்னைக்கு தான் தத்துவம் அசிங்கிற வாக்கியத்துல உபதேசம் கொடுக்குது, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது. அப்ப இதை கேள்விப்பட்ட ஒரு சிஷ்யன் வந்து அவனுடைய சந்தேகங்களை பூரா தெளிவுபடுத்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கடைசியா என்ன சொல்லுவான், அகம் பிரம்மாஸ்மின்பான். அப்ப இப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை எந்த அடிப்படையில உங்களிடத்துல வெளிப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஈகோவை விட்டுட்டு வெளிப்படணும். நானுங்கிற இந்த மைண்டு கிடையாது, நானுங்கிற இந்த பாடி கிடையாது, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற நிலையில அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலை வரணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும் போது இந்த உடல் அபிமானத்தை வச்சுக்கிறாங்க. அப்ப நான் கடவுளுங்கிற மாதிரி ஒரு கெட்டப் போட்டுக்கிறாங்க, உடனே ஒரு புலி தோல் எடுத்து போத்திக்கிறாங்க, இல்லைன்னா அம்பாள் வேஷம் போட்டுக்கிறாங்க, அப்புறம் கையில ஒரு சூடாயத்தை எடுத்துட்டு சிவபெருமான் மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அப்ப நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடை வந்து இவங்க எப்படி பாக்குறாங்க, உடல் அபிமானத்துல வந்து தன்னை பிரம்மமாக தன்னை பெரிய ஒரு கடவுளாக காட்டுறாங்க. அப்ப அப்படி நான் பிரம்மம்னு புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான நுணுக்கம் என்ன அப்படின்னா, இங்க தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழந்து விட்ட பிறகு இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் என்ற நிலையில் வெளிப்படுகின்ற வார்த்தை அது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் இறைவன் மட்டுமே இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறதுனால அவனே தன்னை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி உணரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பத்தி சாஸ்திரம் பேசிட்டு இருக்கு. அப்ப நம்ம இதை நல்லா பாடத்திட்டங்களை உள்வாங்கும் போது தெளிவுல வர்றவனுக்கு இங்க என்ன நடக்கும், தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழப்பது நடக்கும். அப்ப தனித்துவ அடையாளங்களை இழக்கிறது எப்படி இழக்கிறது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எப்படி இழக்கணும், நீங்க இந்து மதத்தை சேர்ந்தவனா இழந்துடணும், நீங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவனா இழந்துடணும், நீங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவனா இழந்துடணும். ஏன்னா மத அபிமானம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா நீங்க இழக்கல, பற்று வச்சிருக்கீங்க, மதத்தின் மீது பற்று இருக்கு உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு கடவுள்கள், எனக்கு விநாயகரை பிடிக்கும், எனக்கு சிவபெருமானை பிடிக்கும், எனக்கு பெருமாளை பிடிக்கும்னு கடவுள் மேல ஒரு பற்று வைக்கிறீங்க பாருங்க, அது ஒரு அபிமானம். அப்ப இந்த அபிமானமெல்லாம் உங்களால் இழக்க முடியலன்னா நீங்க எப்படி அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியும், சொல்ல முடியாது இல்ல. அப்ப நிறைய பேர் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிட்டு இதையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புரிதல் இல்லாம இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிற மீனிங் அவங்களுக்கு புரியல, அப்படிதான் இங்க சாஸ்திரம் எடுத்து சொல்ல வருது. உண்மையா புரிஞ்சிட்டா இங்க எதையுமே பிடிக்க முடியாது, ஏன்னா இங்க இருப்பது நான் மட்டுமே. அப்ப என்னுடைய வைபவத்துல இங்க எல்லாம் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு, அந்த நிகழ்வை நான் சாட்சியா வேடிக்கை பார்க்கறது மட்டும் தான் நடக்கணும். அப்ப இங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க, குருமார்கள் மட்டும்தான் வந்து உபதேசம் கொடுப்பாங்க. இப்ப அந்த நிலைக்கு போயிட்ட ஞானிகள் மகான்கள் வந்து தன்னுடைய சொரூபத்துல தன்னுடைய சுயத்துல அப்படியே ஆழ்ந்து இருந்துருவாங்க, அவங்க உலகத்துல விவகாரத்துக்கு கூட வரமாட்டாங்க, அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இறைவனுடைய கருணை என்ன தெரியுமா, மீண்டும் இதுல சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசுக்கு விடுதலை கொடுக்கணும் இல்ல. ஏன்னா லிபரேஷன், மோட்சம், முக்தி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யாருக்கு தேவைப்படுது, நான் ஏற்கனவே சொன்னேன், மனசுக்கு தான் தேவைப்படுது. உடலுக்கு லிபரேஷன் தேவையில்லை, உணர்வுக்கு லிபரேஷன் தேவையில்லை, ஏன்னா இங்க அது எதுலையுமே போய் சிக்கவே இல்லை. சிக்கிக்கிட்டு இருக்கிறது பூரா மைண்டு தான். மைண்டு தான் என்ன பண்ணுதுன்னா, தன்னை இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், இந்த மதத்தின் சேர்ந்தவன், அல்லது நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், நான் ஒரு அட்வொகேட், அல்லது நான் ஒரு டாக்டர் அப்படின்னு எல்லாமே அவன் என்னென்ன விசேஷ சுகங்களை ஏத்தி வச்சிருக்கானோ அதுல போய் சிக்கிக்கிறான். சிக்கிக்கிட்டு அப்புறம் கடைசியா என்ன சொல்றான், நான் தன்னை ஞானிங்கிறான். இந்த மாதிரி பாடத்திட்டத்தை கேட்ட பிறகு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறான், டாக்டர் என்ஜினியர்னு சொல்றது கிடையாது, நான் ஒரு பெரிய ஞானி அப்படிங்கிறான். அப்ப அந்த ஞானிங்கிறது கூட ஒரு பட்டமா மாறிடுச்சு இன்னைக்கெல்லாம், அப்படி பார்க்க கூடாது. ஏன்னா இங்க ஞானிங்கிறவன் கூட கிடையாது, ஏன்னா இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல எல்லாத்தையும் இழந்துடணும், நம்ம ஞானியும் கிடையாது, இங்க அஜ்ஞானியும் கிடையாது, இருப்பது இறைவன் மட்டுமே. அவனுடைய லீலைகள் இங்க பலவாறாக இருக்கு, அது அவனுடைய மகிமை, அவனுடைய வைபவம் என்று நம்ம பார்க்கணுமே தவிர வேற ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அப்ப இது ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது, அதுக்கு தான் நான் சொல்றேன், மைண்ட் வந்து அப்டேட் ஆனா தான் புரியும். ஏன்னா நமக்கு மைண்ட் அப்டேட் ஆகுறத வந்து நான் பல கிளாஸ்ல பல விதமா விளக்கி இருக்கிறேன். இப்ப அந்த விளக்கமெல்லாம் ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். எப்படி புரிய வச்சிருக்கேன், இப்ப நீங்களே சின்ன குழந்தையில ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாம இருந்தது, 10 வயசு குழந்தையா வரும்போது அது என்னன்னு புரிஞ்சுது, அப்புறம் 20 வயசு வரும்போது இன்னுமே தெளிவாயிட்டீங்க, அப்புறம் 30, 40 உங்களுக்கு மெச்சூரிட்டி கூட கூடவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்துருச்சு இந்த உலகத்துல. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஓ இப்படியெல்லாம் நான் தெரியாம இருந்தனா, இப்படியெல்லாம் புரியாம இருந்தேனா அப்படின்னு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல. இப்ப அதுக்கு தான் நான் உதாரணம் என்ன சொல்லுவேன், இப்ப நீங்க ஒரு 20 வயசு வாலிபனா இருக்கும்போது நீங்க ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கும்போது ஒரு கட்டப்பொம்மை வச்சு விளையாடிட்டு இருப்பீங்க, அப்ப கட்டபொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து 20 வயசுல ஆன உடனே இந்தாங்க கட்டபொம்மை தரேன் விளையாடுங்கன்னு சொன்னா அந்த பையன் விளையாடுவானா? அது எதுக்குங்க எனக்கு அப்படின்னு அதை போய் ஒரு தேவையில்லாத பொருளா பார்த்து சிரிப்பான். இதை வச்சு நான் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சிரிப்பான். அப்ப என்ன மெச்சூரிட்டி தானே அந்த இடத்துல? அதுக்கு தான் சொல்றேன், அந்த மெச்சூரிட்டி எப்படி நமக்கு உலகியல் விஷயங்கள்ல நான் எப்படியெல்லாம் மேல்நிலைக்கு வந்துகிட்டே இருக்கிறேன்னு புரிஞ்சுதோ உங்களுக்கு, அந்த புரிதல் எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, அன்னைக்கு நான் விவரம் இல்லாமல் இருந்தேன் இன்னைக்கு நான் விவரமா இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதை தான் இங்கே ஆன்மீகத்திலையும் புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த உயர்ப்படமான அறிவுக்குள்ளே நீங்கள் வர வர வரவே உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். நான் எப்படியெல்லாம் மூடத்தனமாக வாழ்ந்தேன், மூடத்தனமாக பக்தி செஞ்சேன், எப்படியெல்லாம் போய் சிக்கிக்கிட்டு இருந்தேன், அப்போ இதுலேருந்து நான் எப்படி விடுவிச்சுக்கிட்டேன் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அப்போ அந்த விடுவிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவும் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நம்ம படிநிலைகளில் பயணம் பண்ணுறதே அதுக்கு தானே. இப்போ வந்து பாடத்திட்டங்கள் நம்ம எப்படி 1ஆம் கிளாஸில் படிச்சுட்டு 5ஆம் கிளாஸ் வரோம், அப்புறம் 10ஆம் கிளாஸ் வரோம், +2 கிராஜுவேஷன்லாம் முடிக்கிறோம். அப்போ இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பை படித்து 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 அறிவில் விரிவாகிக்கிட்டே வரோம், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். 1ஆம் கிளாஸில் வந்து ஆனா ஆவண்ணா தவிர ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம டிகிரி வரும்போது நமக்கு சயின்ஸ் தெரியுது நிறைய, ஃபிசிக்ஸ்லேயே கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி வச்சுருக்கிறோம். அப்புறம் அனாட்டமி ஆஸ்ட்ரானமி எல்லாமே தெரியுதுல்ல. அப்போ எல்லாம் எப்படி தெரிஞ்சது? இவ்வளோ பாடங்களை படிச்சுக்கிட்டு வந்ததுனால நமக்கு இதெல்லாம் தெரியுது. அப்படி தான் இந்த ஆன்மீகமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைனா நமக்கு ஆன்மீகம் எப்படி தெரியும், கடவுள் எப்படி தெரியும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, மற்றவர்கள் சொல்லி கொடுக்குற புற அறிவு தானே சொல்லி கொடுக்குது. சயின்ஸில் வந்து இப்போது இவ்வளோ காலத்து தூரத்தில் வந்து சூரியன் இருக்குது, சந்திரன் இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த ஒளிவட்ட பாதையில் சுற்றுது, கேலக்ஸி இப்படி இருக்குது அப்படின்லாம் சயின்ஸை படிக்கும்போது நமக்கு எப்படி அது ஒரு தெளிவை கொடுக்குதோ, அது மாதிரி இறைவனை பற்றி பேசும்போது ஒரு தெளிவை கொடுக்கும். ஆனால் அதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் போக 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 உங்களுக்குள்ள கேள்விகள் எழுந்திருக்கணும். எப்படி இது சாத்தியம், எப்படி இது இயங்குது, இது எந்த அடிப்படையில் இயங்குது? இப்போ சூரியன் தன்னைத்தானே இயக்கிட்டு இருக்கு, சந்திரன் தன்னைத்தானே இயக்கிட்டு இருக்கு, பூமி தன்னைத்தானே சுத்துது, அப்போ இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம், இது யார் நடத்துகிறா, இதை இயக்குபவர் யாராக இருக்க முடியும், இவர் பெரிய சயின்டிஸ்ட் ஏதாவது உட்காந்து இயக்கிட்டு இருப்பாரா, இதுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படியே உட்காந்து அப்படியே நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கன்னு சொல்லுவார், அப்போ அந்த விஞ்ஞானி யார்? அப்போ இந்த மாதிரிலாம் நமக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கும் போது நமக்கு இது விடை தேடுறோம் இல்லையா, அந்த விடை தான் இங்கே இறைவனை காட்டி கொடுக்குற ஒரு தேடுதலாக அமையுது. திரு குழந்தைகளில் நம்ம வந்து இதெல்லாம் தீவிரமாக தேட மாட்டோம், ஏதோ அங்கே சூரியன் சொல்கிறாங்க இங்கே சந்திரன் சொல்கிறாங்கன்ட்டு அதை நம்ம அப்படியே கடந்து போவோம். ஆனால் மெச்சூரிட்டி கூட கூட அந்த சூரியன் எப்படிங்க அங்கே நிற்க முடியுது, சந்திரன் எப்படிங்க அப்படி இயங்க முடியுது, பூமி எப்படிங்க தன்னைத்தானே சுற்றுது, இயற்கை எப்படிங்க மாறிக்கிட்டே இருக்குது, அப்போ இந்த படைப்பு ஒரு நிகழ்வில் நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது, அது யார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுந்திருக்கும் போது மட்டும்தான் இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கும். அப்போ அந்த பதில் வந்து யாருக்கிட்ட கிடைக்கும்? சயின்ஸில் கிடைக்காது, சாஸ்திரத்தில் தான் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி மகான்கள் ஞானிகள் ரிஷிகளுடைய உபதேசங்களை எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இங்கே இறைத்தன்மைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அப்போ இங்கே படைக்கப்பட்டவைகள் எல்லாமே இறைவனுக்கு வேறாக இல்லை, எல்லாம் இறைவன் அப்படிங்கிறத தான் இங்கே இவர் பேசுகிறார். கடைசியாக ஆன்மா ஆன்மான்னு சொல்லிட்டு வந்தார். நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்ன பாருங்கள், மனமும் ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது, வாக்கும் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது, தகவல்கள் பெயர்கள் எல்லாமே ஆன்மாவிலிருந்து தோன்றுகின்றது, மந்திரங்களும் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகின்றன. அப்போ இந்த மந்திரத்துக்கான உபாசனைகள் கர்மங்கள் எல்லாமே ஆன்மாவிலிருந்து தான் தோன்ற முடியும், ஏன்னா ஆன்மாவின் அதிஷ்டானத்தில் தான் இங்கே எல்லாம் நிகழ்கின்றது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் கடந்த பாடத்தில் கொடுத்தேன், சூரியன் இருப்பதனால்தான் இங்கே பூமியில் எல்லாமே நிகழ்கின்றது. அப்போ நீங்கள் சூரியனை எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம், ஆன்மா மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா சூரியன் வருவதனால இங்கே பூமியில் தாமரைப்பு மலர்கிறது, சூரியன் வருவதனால இங்கே பயிர்கள் பூத்து குலுங்குகின்றன, பயிர்கள் வந்து செழித்து வளர்கின்றன. அப்போ சூரியன் இல்லை அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது, இயற்கையில் எந்த மாற்றமும் பண்ணவே முடியாது. அப்போ சூரியன் தான் இங்கே அதிஷ்டானம், சூரியன் இருப்பதினால பூமியில் எல்லா ஜீவராசிகளையும் உயிர் வாழ்கின்றன. சூரியன் இல்லாவிட்டால் இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் அப்படியே இறந்து போயிடும். ஏன்னா சூரியன் இல்லைன்னா உங்களுக்கு வெளிச்சமே வராது, வெளிச்சம் வரலைன்னா பயிர்கள் செழிக்காது, பயிர்கள் இல்லைன்னா உணவு கிடைக்காது, உணவு இல்லைன்னா உயிர்கள் வாழ முடியாது. அப்போ இங்கே ஒரு பேசிக் பிரின்சிபல் நமக்கு என்ன புரியுது? அப்போ இந்த பூமிங்கிற ஒரு பந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு இத்தனை உயிர்களை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு சூரியன் பிரதானம். அப்போ சூரியன் இல்லாவிட்டால் இந்த பூமி இயங்காது. அப்போ சூரியனை மையமாக கொண்டு இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போ இது ஒரு நிகழ்வில் நடக்கிறது அப்படின்னு நம்ம சயின்டிஃபிக்கலாக நம்ம எப்படி இதை ஏற்றுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், நடைமுறையில் ஒத்துக்கிறோமோ அது மாதிரி இங்கே வாழ்க்கையும் இறைவன் இருப்பதனால் தான் இயங்குகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அவனுடைய அதிஷ்டானத்தில் நிகழுது. சூரியனே இப்படி பூமியை இயக்குதுன்னா சூரியனை இயக்குபவன் யாராக இருக்க முடியும்? அந்த கேள்வி எழுந்திருக்கணும் இல்லை. ஏன்னா சூரியன் இருப்பதனால இவ்வளவு மாற்றங்கள் பூமியில் நிகழுதுன்னா, அப்போ சூரியனே இயங்குதுன்னா அது யாரால் இயக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணுமல்ல பின்னாடி, அவன்தான் இறைவன் அப்படின்னு எங்கள் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட இறைவன் தான் நீங்கள் ஆன்மா என்று பார்க்கிறது, அது ஒரே ஆன்மா பரமான்மா என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி, அப்ப அதுல இருந்து வெளிப்பட்டவைகள் தான் நீங்க எல்லாமாக இருக்கிறது என்று கூறி சனத்குமாரருடைய உபதேசம் இந்த இடத்துல பூம வித்யாவிலே நிறைவுறுகிறது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சனத்குமாரர் வந்து இப்ப இறைவனை பற்றி பேசும்போது அவருடைய மகிமையாகவே இங்க எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்று இங்க பூம வித்யா சொல்ல வருது. அப்ப இங்க அந்த ஆன்ம நிலையில் காட்சி பெற்றவன் வந்து மரணத்தை காண்பதில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு எங்க மரணம் இருக்கு, அவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை. ஏன்னா இங்க நானுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் தான் இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட். அப்ப இந்த பாடி ஒரு நாள் இறந்து போயிடுங்கிற பயம் வருது, மனசு ஒரு நாள் குழம்பி போயிடுங்கிற பயம் வருது. ஆனா இங்க மனம் இந்த உடல் கடந்த நிலையில அந்த உணர்வாய் பேருணர்வாய் இறைவனை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, மரண பயம் போயிடும். அப்ப மரணமும் கிடையாது. நோய் வருமா, என்னுடைய உடலுங்கிற அபிமானம் இருக்கிற வரைக்கும் நோய் வரும். ஏன்னா நோய்ங்கிறது என்ன தெரியுமா, இது நானுங்கிற அபிமானம். மனது என்ன பண்ணுதுன்னா, இந்த உடம்பு என்னுடையதுன்னு நினைக்குது. அப்புறம் அந்த உடம்புல வந்து ஒரு சின்ன வயிற்று வலி வருது அப்படின்னா, இது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல கற்பனை பண்ணுது. அந்த வயிறு வலிக்கு காரணம் என்னன்னு தெரியாம இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அல்சரா இருக்குமா, இல்ல குடல் ஏதாவது ட்விஸ்டா இருக்குமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, கேன்சர் வந்திருக்குமா அப்படின்லாம் கற்பனை பண்ணுது. ஏன் இந்த கேன்சருங்கிற வார்த்தை எப்படி தெரிஞ்சது, அது ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட அறிவு. அதாவது புற அறிவுனால ஒரு விஷயத்த மனசு உள்வாங்கிக்குது. அந்த உள்வாங்கும் போது அது என்ன பண்ணுது, அனுபவத்துல பார்க்க ஆசைப்படுது. அப்ப எனக்கு கேன்சர் வந்திருக்குமோ கேன்சர் வந்திருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கு, கேன்சர் வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா அப்புறம் கடைசியில குடல் புற்றுநோய் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணும்போது, ஆமாங்க இந்த வயிறு வலி வந்து உங்களுக்கு குடல் இருக்கிற புற்றுநோயினாலதான் வயிறு வலி வந்திருக்கு, அப்போ அந்த குடல் ஆப்ரேட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஏன் எப்படி நடந்தது, எண்ணங்கள் பதிவு, மனசு வந்து எதெல்லாம் விரும்புதோ அதை பதிவு பண்ணி அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ணும். அப்போ அது உடம்பா மாற்றி உடம்புல இருந்து நோயா மாத்திடும். அப்போ இப்படி தான் நமக்கு நோய் உண்டாகும். ஆனா இப்போ இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ மனதை கடந்து உடம்ப கடந்து நின்னுப்பா, நின்னீன்னா உனக்கு எங்க உடம்பு இருக்கு, எங்க மனசு இருக்கு, அப்ப எங்க நோய் இருக்கு, எங்க உனக்கு பிரச்சனை இருக்கு, ஒண்ணுமே இருக்காது. அப்ப அங்க அவன் துக்கத்தை காண்பதில்லை அப்படிங்கிறார் சனத்குமார மகரிஷி. ஆன்ம நிலையை உணர்ந்தவன், ஆன்ம நிலையில் காட்சி பெற்றவன் துக்கத்தை உணர்வதில்லை, அவன் எல்லாவற்றிலும் தன்னையே காண்கின்றான். அப்ப எல்லாவற்றிலும் தன்னை காணும் போது இங்க தனிப்பட்ட உடல் தனதுங்கிற அபிமானம் எங்கிருந்து வரும், வரவே வராது. ஏன் இவனுக்கு வருது, இவனுக்கு அந்த பாடம் புரியல. அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அளவுக்கு புரிஞ்சிருக்கு, ஆனா அந்த பிரம்மங்கிறது எல்லாமா இருக்குன்னு தெரியாததுனால தனிப்பட்ட உடலை தன்னுடைய உடலாக அபிமானம் செய்வதனால இங்க நான் ஒரு நோயாளின்னு நினைக்கிறான், அல்லது நான் ஒரு பெரிய கடவுள்னு பாவிக்கிறான். ரெண்டு ஆப்ஷன்ல மாத்திக்கிறான். ஒன்னு கீழே போயிடுவான், கீழே போயிட்டு நான் ஒரு நோயாளிங்க அப்படின்னு நினைப்பான், இல்லைன்னா நான் பெரிய கடவுள் தெரியுமா அப்படின்ட்டு புளித்தோல் எடுத்து போத்திக்குவான். அப்ப புளித்தோல் எடுத்து போத்துக்கிட்டாலும் அங்க என்ன நடக்குது, உடல் அபிமானம் உண்டாகும். இல்ல நான் ஒரு நோயாளின்னு நினைச்சாலும் அங்க உடல் அபிமானம் உண்டாகும். அப்ப இங்க உடலும் மனசும் எங்க சிக்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் அந்த கோஷங்களை கடக்கவே இல்லை. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷங்கிற அந்த ஐந்து கோஷங்களை கடக்கவே இல்லை. அந்த ஐந்து கோஷங்களை கடந்தால்தான் ஆன்மாவை தரிசிக்க முடியும்னு நம்முடைய வேத சாஸ்திரம், உபனிஷதங்கள், நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் தெளிவுபடுது. தெளிவுபடுத்தும் போது முதல்ல என்ன சொல்லி கொடுக்குது, இங்க அன்னமய கோஷமும் கிடையாது, பிராணமய கோஷமும் கிடையாது, மனோமய கோஷமும் கிடையாது, விஞ்ஞானமய கோஷங்கிற புத்தியும் கிடையாது, ஆனந்தமய கோஷம் என்கின்ற காரண சரீரமும் கிடையாது, சஞ்சித கர்மாவும் இல்லை. ஏனென்றால் ஆத்மாவிற்கு எதுவுமே இல்லை. ஆத்மா தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கு, அது எதனையும் ஒட்டாதது. ஆனா அதன் மீது இத்தனையும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. எதன் அடிப்படையில், நம்மால் உண்டாக்கப்பட்ட இந்த விசய சுகங்கள்னால, மனசுங்கிறத ஒண்ணு ஒன்று பண்ணி அதை உடலுங்கிறத உருவாக்கி அந்த உடல்ல இருக்கிற விவகாரங்கள் எல்லாம் நம்ம பெருசு பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்து நம்ம விடுபடணும் இல்லையா, அப்ப பஞ்ச கோஷங்களை நம்ம கடக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த பாடத்திட்டம் தேவைப்படுது. அப்ப இந்த பாடத்திட்டத்துக்கு வந்து நீங்க இவ்வளவு புரிதல் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சந்தேகத்து மேல சந்தேகம் கேள்வி கேட்டு இருக்க வேண்டியதான். அப்ப நம்ம இங்க தொடர்ந்து பயணிக்கணும். இந்த பாடங்கள் வந்து எப்படிப்பட்ட பாடம், இது என்ன மாதிரி விஷயங்களை சொல்ல வருது, எதை முன்னிறுத்துது, இதுல நான் எங்க இருக்கிறேன், எனக்கு எந்த அளவுக்கு இது புரிஞ்சுது அப்படிங்கிற கேள்விகளை நீங்க உங்களுக்குள்ள எழுப்பி அதற்கான பதிலை நீங்க தெளிவு பெறும்போது மட்டும்தான் நீங்க வந்த வேலையை முடிக்க முடியும். இல்லைன்னா இப்படியே கேள்வி கேட்டு கேட்காமே அப்படியே நமக்கு தெரிஞ்சது சரின்னு போயிட்டே இருந்தோம்னா சிக்கிக்குவோம். அப்ப இங்க ஆத்ம நிலையில் காட்சி பெற்றவன் ஒருவனாக ஆகின்றான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, திருப்பி இதே உபநிஷத்து என்ன சொல்லுது, மூன்றாக ஆகின்றான், ஐந்தாக ஆகின்றான், ஏழாக ஆகின்றான், ஒன்பதாக ஆகின்றான், பதினொன்றாக ஆகின்றான், நூற்று பத்தாக ஆகின்றான், ஆயிரத்தி இருபதாக ஆகின்றான் எல்லாம் இங்க சொல்லிக்கிட்டே வருது. ஏன்னா உபனிஷத் மந்த்ரா இப்படி பேசுது. அப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுது, எப்படிங்க மூன்றா மாறுறான், எப்படிங்க ஏழா மாறுறான் அப்படின்னா, இங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்ப உடம்பு வந்து மூணா மாறுது. என்ன மாதிரி உடம்பு, பிராணமா, அதாவது ஸ்தூல உடம்பு, சூக்ம உடம்பு, காரண உடம்பு, மூன்று உடம்புல நம்ம இருக்கிறோம். அப்போ இங்கே மூன்றாக மாறுது. ஏழாக மாறுகின்றான்னா என்ன? ஏழு சக்கரங்கள், ஏழு விதமான உடம்புல இருக்கக்கூடிய ஏழு விதமான சக்கரங்களை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு பயணம் பண்ணுறோம். அது வந்து அறிவு பரிமாணம்னு சொல்கிறோம். அது வந்து உடல் ரீதியாக நீங்கள் சக்கரங்கள்னு பார்த்தா கூட உண்மையில் உபநிஷத்துக்கு சொல்ல வர்றது என்ன தெரியுமா? அது நம்முடைய அறிவு பரிமாணத்தை தான் சொல்லுது. அது வந்து நம்ம உடம்புக்குள்ள நம்ம எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். கீழே மூலாதாரத்தில், சுவாதிஸ்தானத்தில், மணிப்பூரகத்தில், அநாகதத்தில்ன்னு சொல்லி ஒவ்வொரு சக்கரங்களை நம்ம தூண்டும் போதோ நமக்கு என்ன மாற்றம் நடக்குது? அறிவு நிலையில் மாற்றம் நடக்கும். ஏன்னா நீங்கள் மேலே வந்து ஏழாம் அறிவு பரிமாணத்துக்கு வரணும். ஆறாம் அறிவு பரிமாணம்ங்கிறது என்னன்னா உங்களுடைய ஆக்னா சக்கரம். அந்த ஆக்னா சக்கரத்தில் நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சு போனால் அடுத்தது என்ன? துரியம் வந்துடுவீங்க. அப்போ துரிய நிலையில் ஏழாம் அறிவு பரிமாணம் தான் உங்களுக்கு வந்து உங்களை காட்டி கொடுக்கும். நான் வேற இல்லை, இறைவன் வேற இல்லை, இந்த உடல் வந்து இறைவனுடைய கருவியாக இருந்து இந்த உலகத்தை பார்க்குது. அப்போ இதை பார்ப்பதற்காக இந்த கருவியில் புலன்கள் படைக்கப்பட்டிருக்கு. புலன்கள் மட்டும் இல்லை, அதற்கு எஜமானனாக மனசும் இருக்குது. வெறும் புலன்கள் மட்டும் இருந்து வேலை செய்யுமா இந்த உடம்பு? மனசும் இருக்கணும். ஏன்னா புலன்கள் இருக்கும், ஆனால் ஒருத்தர் கோமாவுக்கு போயிட்டான்னா அவனால் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. அப்போ புலன்கள் மட்டும் இருந்து பயன்படாது. அவன் நல்ல திடகாத்திரமான இருக்கணும், தெளிந்த நினைவாற்றலோடு இருக்கணும். அந்த மனசு வந்து அவனுக்கு நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ இதையெல்லாம் இங்கே வந்து பூடகமாக ரிஷிகள் பேசுறது தான். இங்கே மூன்றாக ஆகின்றான், ஐந்தாக ஆகின்றான், ஏழாக ஆகின்றான், ஒன்பதாக ஆகின்றான்னு சொல்லும்போது நீங்கள் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஐந்துனா பஞ்சபூதங்கள், ஏழுனா ஏழு சக்கரங்கள் அப்படின்னு, ஒன்பதுனா ஒன்பது கிரகங்கள், எல்லாமே இங்கே நமக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இங்கே வேதசாஸ்திரம் இப்படி எளிமையாக புரிய வைக்குது. அப்போ இன்றைக்கு நான் நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.